நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை தூய சவேரியர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பா விமலா அவர்கள் எழுத்துப் பணியில் அவர் கடந்து வந்த பாதைகளை குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இணைந்து உரையாடுவது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாமும் தொடர்ந்து கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பொதுவா புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படணும், நிறைய நம்ம படிக்கணும். அந்த மாதிரி ஒரு வகையில ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை எழுதிய உங்களை இன்னைக்கு நேர்காணல் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் விமலா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவள். குலசேகரம் என்கிற ஒரு சின்ன கிராமம். பள்ளி படிப்பு அனைத்துமே என்னுடைய கிராமத்தில் தான் இருந்தது. அதற்கு அடுத்ததாக கல்லூரி படிப்பை நேரடியாக சென்று கல்லூரிகளில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட வாழ்வியல் சூழல் வந்து அந்த அளவிற்கு இடம் தராத காரணத்தினால் தொலைதூர கல்வியில் பயில வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. வேலைக்கு சென்று கொண்டே இளங்கலை முதுகலை படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். அதனை தொடர்ந்து தொலைதூரத்தில் கல்வி என்கிற ஒன்று முடித்ததன் காரணமாக தொடர்ச்சியான முனைவர் பட்ட வாய்ப்பு என்பது நேரடியாக சென்று ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு என்பது பல இடங்களிலும் மறுக்கப்பட்டது. அப்படியான சூழலில் புதுதில்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எனக்கு எம்ஃபில் பிஹெச்டி இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 6 வருட படிப்பு. இதை செய்வதற்கான ஒரு களத்தை எனக்கு வந்து புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்பது அமைத்து தந்தது. அப்படியாக நான் அங்கு சென்று 2019 என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்து வெளியே வந்தேன். தொடர்ச்சி அஞ்சிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இப்போது பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
அம்மா, இப்ப நீங்க இந்த முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. இந்த முனைவர் பட்ட ஆய்விற்காக நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன? ஏன் அந்த தலைப்பை தேர்வு செஞ்சு நீங்க அதை குறித்து ஆய்வு செஞ்சீங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
தலைநகரில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் அங்கு முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமெனில் நிச்சயமாக 2 மொழிகளை எடுத்து ஒப்பிலக்கிய ஆய்வுகளை தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. உண்மையிலேயே அந்த களம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் நான் 2வது மொழியாக மலையாளத்தை எடுத்துக்கொண்டேன். கன்னியாகுமரியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஓரளவு மலையாளத்தோடு தொடர்பு இருக்கும். இந்த ஒரு களத்தை நான் எடுத்துக்கொண்டு மே தொடர்ச்சியாக மலையாளத்தை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதில் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியாக என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு நான் தொல்காப்பிய மலையாள மொழிபெயர்ப்புகள் என்ற தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டேன். என்னுடைய இளம் முனைவர் பட்ட ஆய்வும் கூட மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு வந்த மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றியதாக அமைந்தது. அப்படியாக 2 மொழிகளையும் குறித்தான ஒரு ஒப்பிலக்கிய ஆய்வு, ஒப்பிலக்கண ஆய்வாகத்தான் என்னுடைய இளம் முனைவர் பட்ட ஆய்வுகள் இருந்தன.
அம்மா, இப்ப இந்த முனைவர் பட்டம் பெற்று நீங்க பேராசிரியரா பணியேற்றதுக்கு பின்னாடி இந்த எழுத்து ஆர்வம் அப்படிங்கிறது எப்போது தோன்றியது? உங்களை முதன் முதல்ல ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு எழுத தூண்டிய விஷயம் எது? நீங்க எழுதின முதல் நூல் எது? அதை பத்தின அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
என்னுடைய எழுத்து பணி என்பது எனக்கு 2015 ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இளம் முனைவர் பட்டத்தை முடிக்கும் போது அந்த சூழலிலிருந்து நான் எழுதுவதில் ஆர்வம் காட்டினேன். முதலாக என்னுடைய நூலாக வெளிவந்தது மலையாளம் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் என்கிற நூல். காவிய பதிப்பகத்திலிருந்து வெளிவந்தது. அதனை தொடர்ந்து எனக்கு மொழிபெயர்ப்புகளின் மீது, மொழிபெயர்ப்பு செய்வதன் மீது ஒரு ஆர்வம் வர தொடங்கியது. அப்படியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருமொழியை ஆய்வு செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பத்திகளை மொழிபெயர்ப்பது, சின்ன சின்ன வாசகங்களை மொழிபெயர்ப்பது, சிறு சிறு கட்டுரைகளை மொழிபெயர்ப்பது, அப்படியாக மொழிபெயர்ப்பதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியாக சின்ன சின்ன விஷயங்களை மொழிபெயர்க்க தொடங்கி அதுவே இன்று பெரிய அளவிற்கான பெரிய நூல்களை எடுத்து மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. அப்படியாக அங்கு ஆய்வு செய்ய முனைவர்பட்ட ஆய்வு காலகட்டத்திலேயே சின்ன சின்னதாக மொழிபெயர்ப்புகளை செய்ய ஆரம்பித்தேன். 2022 எனது ஆண்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூல் வெளிவந்தது. அதற்கு முன்னால் 2021 எஸ் சுஜாதன் அவர்கள் எழுதிய விவேகானந்தம் என்ற நாவலை மொழிபெயர்த்தும் அதையும் காவியா பதிப்பகம் தான் வெளியிட்டது. இப்படியாகத்தான் எழுத்து பணிக்குள்ளும் மொழிபெயர்ப்பு பணிக்குள்ளும் நான் வர தொடங்கினேன்.
தாங்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன, அது எப்போதெல்லாம் வெளிவந்திருக்கு, எந்தெந்த காலகட்டங்கள வெளிவந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
முதல் நூல் என்னுடைய ஆய்வு நூல், மலையாளம் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் என்கிற ஆய்வு நூல் காவியா பதிப்பகத்திலிருந்து வெளிவந்தது. 2016 வெளிவந்தது. அதற்கு அடுத்ததாக மொழிபெயர்ப்பிற்கான முதல் நூலாக இருக்கக்கூடியது விவேகானந்தம் என்கிற நூல், அதனுடைய ஆசிரியர் சுஜாதன், அது ஒரு நாவல், அது 2021 காவியா பதிப்பகம் வெளியிட்டது. அதற்கு அடுத்ததாக 2022 எனது ஆண்கள் என்கிற நூல் வெளிவந்தது. அந்த நூலை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டது. தற்போது இன்னும் ஓரிரு மாதங்களில் மலையாள மொழி தொல்காப்பியத்தில் என்று பேராசிரியர் கோபிநாதன் அவர்கள் எழுதிய நூல் தமிழில் வெளிவர இருக்கிறது. அதுவும் என்னுடைய மொழிபெயர்ப்பு. இதற்கு அடுத்ததாக தமிழிலிருந்து மலையாளத்திற்கு கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தையும், சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குறுந்தொகையையும் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஒரு திட்டப்பணியை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வழங்கியது. மிக விரைவில் அதுகளும் வெளிவர இருக்கின்றன.
எனது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு நூலை மொழிபெயர்க்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க, எதுக்காக அந்த நூலை தேர்வு செஞ்சீங்க, அதற்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
பொதுவாக விளிம்பு நிலையை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் ஒரு முக்கியமான நூலாக இருக்கக்கூடியது எனது ஆண்கள் என்ற நூல். விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்களின் வாழ்வியலை இந்த சமூகம் அறிய வேண்டும். ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது என்பது அரிதானது. போதும் பாலியல் தொழிலாளி என்றாலே ஒரு பெண்ணை தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் அந்த பாலியல் தொழில் செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த தொழிலிற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஆண்களினுடைய மனநிலைகளை இந்த நூலில் தான் சந்தித்த ஆண்கள், அதனால்தான் எனது ஆண்கள் என்ற பெயரே வந்து ஜமீலா அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அந்த ஆண்களினுடைய மனநிலைகளையும் சில நேரங்களில் அவர்கள் எல்லா ஆண்களையும் துறை சொல்லவில்லை, தான் நேசிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தன்னோடு அன்போடு பழகக்கூடிய ஆண்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு புத்தகத்தை, இதை அனைத்தையும் தாண்டி இதற்கு முன்னால் அவர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு முன்னுரையை ஒரு கட்டுரை வடிவில் எழுதியிருப்பார்கள். அது அவர்களுடைய விமர்சனம். அதாவது தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம் இந்த மூன்று இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய மனநிலையை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பார்கள். நிச்சயமாக இந்த சமூகம் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்று நினைத்தேன், அதை மொழிபெயர்ப்பு செய்தேன்.
அம்மா, இப்ப இந்த எனது ஆண்கள் நூலை நீ மொழிபெயர்த்து வாசகர்கள்ட்ட கொண்டு சொல்லும் பொழுது படித்து விட்டு உங்களுக்கு கிடைத்த விமர்சனங்கள் எப்படி இருந்தது, அந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கணுமா?
விமர்சனங்கள் தான் வந்து ஒரு எழுத்தாளருக்கு, ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். நல்ல விமர்சனங்களும் இருக்கும், அதே நேரத்தில் சில எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கும். எதிர்மறையான விமர்சனங்களை குறைகள் என்று எடுத்துக்கொள்வது தவறு என்று நான் நினைப்பேன். பொதுவாக விமர்சனம் என்பது அவரவருடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைவது. பெண்கள் பலருடைய விமர்சனங்களும் சனங்களை குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு பெண் வந்து இந்த சமூகத்தில் தான் எதிர்கொண்ட ஆனா இவ்வளவு தைரியமாக இவ்வளவு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரே அதற்கே அவரை பாராட்டலாம் என்ற மாதிரியான விமர்சனங்களும், அதே நேரத்தில் நேர்மறையான விமர்சனங்களும் இருக்கும், எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கும். விமர்சனங்கள் என்பது எப்போதும் இயல்பான ஒன்றுதான். நாம் அதை சரியான முறையில் அணுகுவது என்பது மட்டும்தான் இதில் நான் எடுத்துக்கொண்டது. எப்படிப்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் அதை நாம் நமக்கான பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அதை அடுத்தடுத்த கட்ட மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு செல்வது என்பதுதான் வந்து நான் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு முறை.
இந்த நூலை நீங்க மொழிபெயர்க்கும் பொழுது, மொழிபெயர்த்து நீங்க அதை பிரதிகளா புத்தகமா கையில வரும் பொழுது, அதற்கு இடையில நீங்க சந்தித்த சவால்கள் சிக்கல்கள் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி நீங்க சரி செஞ்சு இந்த நூலை பதிப்பிச்சு வெளியிட்டீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
முக்கியமா பதிப்பு என்கிற அடிப்படையில வந்து எனக்கு பெருமளவுக்கு எந்த சிக்கலும் வந்ததில்லை. ஏனென்றால் இந்த நூலை எனக்கு மொழிபெயர்ப்பதற்காக எனக்கு தந்தவர் இதற்கு முன்னாள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற குலச்செல்வம் யூசுப் அவர்கள். அவர்கள் தந்ததற்கு பின்பு இதை நான் மொழிபெயர்க்க தொடங்கும் போது மொழிபெயர்ப்பதற்கான அத்தனை உரிமைகளையும் காலச்சுவடு பதிப்பகம் வந்து நூலாசிரியரிடமிருந்து பெற்றிருந்தது. அதனால் எனக்கு அந்த விஷயத்தில் எந்த சிக்கலும் வந்ததில்லை. நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன், காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டார்கள். ஆனால் இதுல இருக்கக்கூடிய சில சொற்களை மொழிபெயர்க்கும் போது எனக்கு வந்து சில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டன. சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில் நான் பல நேரத்தில் நேரடியாகவே நளினி ஜமீலா அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த சொல்லுக்கான பொருள் என்ன என்று கேட்டு அதை வந்து நான் மொழிபெயர்ப்பு செய்தேன். பல நேரங்களில் நடு இரவுகளில் கூட அவர்கள் எனக்கு பதில் அளித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த நூலை முழுவதுமாக மொழிபெயர்த்த பின்பும் நளினி ஜமீலா அவர்களை நேரடியாகவே சந்தித்து அவர்களிடம் இதை வாசித்து காட்டிய பிறகு அதில் எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐயங்கள் வந்ததை எல்லாம் சரி செய்து அதற்கு பின்புதான் இந்த நூலை வந்து நூலாக வெளியிடுவதற்கு காலச்சுவடு பதிப்பதற்கு ஒப்படைத்தேன்.
உங்களுடைய படைப்புகளுக்காக தாங்கள் பெற்ற பரிசுகள் விருதுகள் என்னங்கம்மா?
குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது இரண்டு விருதுகள். ஒன்று, முதன் முதலாக அய்யனாட தானிகம்மாள் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய காலத்தில் நமது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடமிருந்து பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்டு என்கிற ஒரு விருதினையும், அதற்கு பின்பாக கடந்த 2024 பாரதியாரினுடைய பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நிகழ்ந்த விழாவில் ஆளுநர் அவர்களின் கையால் தமிழ் இலக்கிய பணிகளுக்கான விருதினை ஆளுநர் அவர்கள் எனக்கு தந்தார்கள். அந்த இரண்டு விருதுகளும் மிகவும் சிறப்பானதாகவும், அதற்கு அடுத்ததாக தற்போது எனது ஆண்கள் என்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருதை அறிவித்திருப்பது என்பதும் எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய விருதுகளாக நான் பார்க்கின்றேன்.
அம்மா, இப்ப இந்த எனது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு நூலை நீங்க மொழிபெயர்த்து அதை நீங்க படிக்கும் பொழுதே இந்த நாவலுக்கு ஒரு விருது கிடைக்கும், ஒரு நிச்சயம் ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களாமா?
கண்டிப்பா இல்ல. ஜமீல் அவர்கள் சந்தித்த ஆண்களை பற்றிய, தான் சந்தித்த ஆண்கள் எழுதின நூல், ஒரு நேரமும் ஒரு நிமிடம் கூட நான் வந்து இந்த நூலுக்கு விருது கிடைக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. எப்போதுமே விருதுகளுக்காக நான் பணி செய்ததே கிடையாது. ஏதாவது சமூகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அந்த நூல் வந்து அதற்கான ஒரு ஒரு பெரிய பணியை செய்து விட்டதாக எண்ணக்கூடிய நபர் நான். அந்த அடிப்படையில் இந்த சமூகம் வாசிக்க வேண்டும் என்று எண்ணிய சில நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறேன். அல்லது இந்த இலக்கியம் அல்லது தமிழ் இலக்கியத்திற்காக நாம செய்யக்கூடிய பணி என்ற அடிப்படையில் சில நூல்களை மொழிபெயர்த்து செய்திருக்கிறேனே தவிர, எந்த சூழலிலும் விருதுக்காக எந்த, முதல்ல வந்து இந்த மொழிபெயர்ப்பு பணியை துவங்குவதற்கு காரணமாக அமைந்தது என்னுடைய பேராசிரியர்கள். எப்படிப்பட்ட சூழலிலும் நாம் செய்யக்கூடிய இந்த பணி என்பது, மொழிபெயர்ப்பு பணி என்பது ரொம்ப சிறப்பான பணி, இதை செய்தேதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அவர்கள் உருவாக்கியதன் பேரில் தான் இந்த பணிக்குள்ளாடியே வந்து என்னால் கால் வைக்க முடிந்தது. அப்படியாக தொடங்கிய இந்த மொழிபெயர்ப்பு பணி தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் வேலை செய்யக்கூடிய புய சவேரியார் கல்லூரி என்பது எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தருகிறது. என்னுடைய ஆய்வு பணியாக இருக்கட்டும், மொழிபெயர்ப்பு பணியாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், அத்தனை பணிகளுக்கும் என்னுடைய கல்லூரி மிகுந்த ஊக்கத்தையும் ஒத்துழைப்பையும், குறிப்பாக வந்து கல்லூரி நிர்வாகத்தினர், என்னோடு பணி செய்யக்கூடிய பேராசிரியர்கள், என் துறை அல்லாத பிற துறையை சார்ந்த பேராசிரியர்கள் கூட பல நேரங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியாக எல்லோருடைய உதவியும் கூடவே என்னுடைய குடும்பத்தினருடைய உதவியும் எனக்கு இந்த மூன்று பணியையும், ஆசிரியர் பணி, ஆய்வு பணி, மொழிபெயர்ப்பு பணி என்கிற மூன்று பணியையும் தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு எனக்கு பெரும் உதவியாக இருக்கிறது.
நீங்க செய்யும் பொழுது இன்னைக்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு சிறந்த பல்வேறு நூல்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒரு சில முக்கியமான நூல்கள் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்படுது, மற்ற நூல்கள் அதிகமா மொழிபெயர்க்கப்படல. இந்த மொழிபெயர்ப்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது? மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனால அரிய தகவல்களை எழுதக்கூடிய நூல்களும் நூலாசிரியர்களும் எப்படி பரவலா எல்லா மொழி பேசக்கூடியவங்களுக்கும் அந்த தகவல் சென்று சேர்றதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப உதவிகரமா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அதனால்தான் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னாரு. இன்னைக்கு வந்து உலகம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் கூட உள்ளங்கையில சுருக்கக்கூடிய அளவுக்கு ஏஐ என்கிற நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு. பல மொழிகளை பேசக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடியதாக நாம இந்த மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் ஒருவர் படித்து அறிவது என்பது கடினம்தான். ஆனால் அத்த உலக மொழிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை, தரவுகளை எல்லாம், பிற மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் நம்முடைய மொழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதான் மொழிபெயர்ப்பும். மொழிபெயர்ப்பும் மிக முக்கியமான ஒரு களம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப உலகத்தில் மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட நான் சொல்லக்கூடியதும், இந்த மொழிபெயர்ப்பு துறையும் பின்னாளில் மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்புக்கான களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இப்போதிலிருந்தே இதற்கான தொடர்ச்சியான பணிகளை, மொழிபெயர்ப்பில் ஈடுபடுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டமையானால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
இப்ப தமிழ் தவிர பிற மொழி இலக்கியங்கள்ல என்னென்ன நூல்கள் நீங்க படித்ததுக்கு பின்னாடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நூல்கள், இந்த நூல்கள்லாம் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கும் பொழுது அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
அதிகமா படித்திருக்க கூடியது பிற மொழி, தமிழை தவிர்த்து மற்ற மொழி என்று சொன்னால் மலையாளம் தான். எனக்கு மலையாளத்தில் மிகவும் பிடித்த அல்லது நான் அதிகமாக வாசித்த எழுத்தாளர்கள் என்று சொன்னால் வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, எஸ் கே பொற்றேக்காடு, அண்மையில் இறந்து போன எம் டி வாசுதேவன் நாயர், இப்படியான பல ஆளுமைகளுடைய புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். ஏராளமான நூல்கள் இப்போதும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பாகி வந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி ரஷ்ய இலக்கியங்கள் ஏராளமாக மலையாள இலக்கியங்களுக்குள் மொழிபெயர்த்து கொண்டு வரப்படுவதால் சில ரஷ்ய இலக்கியங்களையும் படித்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் பார்க்கக்கூடிய அளவில் மலையாளத்திலிருந்து தமிழருக்கு ஏராளமான நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழிலிருந்து மலையாளத்திற்கு செல்லக்கூடிய நூல்கள் தான் குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் அதிகமான நம்முடைய தமிழ் மொழியில் இல்லாத வளங்களே இல்லை என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதே வேளையில் தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள் மற்ற மொழிகளுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் இன்னும் தமிழினுடைய வளமையும் வளமும் பரந்துபட்ட அளவில் எல்லா மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய ஒன்றாக அமையும் என்று நினைக்கிறேன். ஆனால் தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு செல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பாளர்களை, மொழிபெயர்ப்பு நூல்களை உருவாக்க வேண்டியது அவசியமாக இப்போது நான் கருதுகிறேன். மொழிபெயர்ப்பு என்பது மொழியை மாற்றுவதே தவிர கருத்தை மாற்றுவதல்ல. ஒரு மூலநூலில் இருக்கக்கூடிய ஒரு மூலநூல் ஆசிரியர் எதை சொல்ல வருகிறாரோ அதை அப்படியே பிற மொழிக்கு எடுத்து செல்வது என்பதுதான் மொழிபெயர்ப்பாசிரியர் செய்ய வேண்டிய செயல். பல நேரங்களில் மொழிபெயர்ப்புகளில் ஏற்பட்ட தவறுகள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு காரணமாக அமைந்ததாக வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. எந்த சூழலிலும் ஒருவர் தான் விரும்பிய கருத்தை மொழிபெயர்ப்பில் புகுத்த முடியாது. மூலநூல் ஆசிரியருக்கு தான் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை அப்படி எழுதிடலாம், ஏனென்றால் அது அவருடைய புத்தகம், அவருக்கான கருத்து. ஆனால் மொழிபெயர்ப்பாசிரியர் தான் விரும்பியதை செய்யவே முடியாது, ஏனென்றால் அது அவருடைய புத்தகம் அல்ல, மூலநூல் ஆசிரியருடைய புத்தகம், மூலநூல் ஆசிரியருடைய கருத்து. மூலநூல் ஆசிரியருடைய கருத்தை தான் அவர் மற்ற மொழிக்கு எடுத்து செல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய கருத்தை எடுத்து செல்வது என்பது தவறான ஒன்றாகும்.
ஆமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உலக அளவுல பல்வேறு மொழிகள்ல நிறைய நூல்கள் வந்திருக்கு. உங்களுடைய பார்வையில இன்னும் என்னென்ன நூல்கள்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம தமிழ் மக்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? அதே போல தமிழ்ல வெளிவந்த மிகச்சிறந்த படைப்புகளா அந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு பிற மக்களும் படிக்கணும் அப்படின்னு நீங்க எண்ணக்கூடிய நூல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போது ஏராளமான நூல்களை தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்த்து எடுத்து செல்லக்கூடிய திட்ட பணிகளை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இலக்கியங்கள் வந்து அறிவார்ந்த செல்வங்கள். இந்த இலக்கியங்கள் வந்து மற்ற மொழிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டாலும் கூட இன்னும் ஏராளமான, இப்ப கூட அண்மையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருக்குறளை இன்னும் பல மொழிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற திட்ட பணியெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு முன்வரைவுகள் எல்லாம் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக நம்முடைய நூல்கள் அனைத்தையும் மற்ற மொழிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக சங்க இலக்கியங்களை, காப்பியங்களை, இப்படியான எல்லாமே நம்மளுடைய பொக்கிஷங்கள் தான். இதையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை வந்து இன்னும் அதிகமாக உருவாக்க வேண்டும். அதே போன்று மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மார்க்சிம் கார்கியினுடைய தாய் என்கிற நாவல் நம்முடைய தமிழில் மொழிபெயர்த்து வந்த போது அது ஏற்படுத்திய தாக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே போன்று மராத்தி இலக்கியங்களுடைய காண்டேகர் காசுஸ்ரீனுடைய இலக்கியங்கள் எல்லாம் தமிழுக்கு வந்தபோது அது ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப அதிகம். அதே போல மொழியாக இருக்கக்கூடிய மலையாள மொழியிலிருந்து வைக்கம் முகமது பஷீரனுடைய இலக்கியங்கள் தமிழிற்கு வந்தபோது அது ஏற்படுத்திய தாக்கங்கள் மிக அதிகம். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் மலையாள இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக சொல்லப்படக்கூடிய தகழி சிவசங்கர பிள்ளையை உருவாக்கியதே வந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் என்று மலையாள இலக்கிய வரலாறுகள் குறிப்பிடுகின்ற அந்த அளவிற்கு ஒரு படைப்பாளியை உருவாக்கியதற்கு கூட ஒரு மொழிபெயர்ப்பு வந்து மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அப்படியாக நம்முடைய இலக்கியங்கள் மற்ற மொழிக்கும், மற்ற மொழி இலக்கியங்கள் நம்முடைய மொழிகளுக்கும் வந்து சேர்ந்தால்தான் இன்னும் வளமார்ந்த மொழிகளாக எல்லா மொழிகளும் திகழ முடியும். குறிப்பாக நம்முடைய இலக்கியங்கள் மற்ற மொழிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். வாசிப்பு தான் எப்போதுமே வாழ்க்கையை செம்மப்படுத்தும். பல இடங்களிலும் இருந்தும் நாம கேட்கக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, எல்லாரும் படியுங்கள், தயவு செஞ்சு வாசியுங்கள், வாசிப்பு தான் வந்து நம்மை வந்து இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வாசகம். உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் நாம் சொல்லக்கூடியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் அதிகமாக மொபைல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சில இடங்களில் செல்லிட பேசிகள் கூட பல நேரங்களில் நமக்கு பல விதங்களில் உதவி செய்கின்றன. இப்ப எல்லாம் வந்து நேரடியாக படிக்கவில்லை என்றால் கூட நீங்க பயணத்தில் இருக்கும் போது சில நாவல்களை வந்து அவர்கள் வாசிக்க கேட்கலாம். சில எஃப்எம்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து கேட்கக்கூடிய நாவல்களை யாரோ வாசித்து வைத்திருப்பார்கள், அதை நாம கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இப்ப இருக்கிறது. இணையதளங்களின் வழியாக நீங்க இப்ப எதை எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் சரி, ஐயமாக இருந்தாலும் சரி, அதற்கான விடைகளை நீங்க உடனடியாக இணையத்தின் வழியாக நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். அப்படியான ஏராளமான வசதிகள் இருக்கின்றன. என்ன வசதிகள் இருந்தாலும் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலம் என்பதை இருக்கிறது. நிச்சயமாக வாசிக்க வேண்டும். குறிப்பாக நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும். நம்முடைய இலக்கிய வரலாறு என்பதே வந்து நமக்கு அத்தனையான அறம் என்கிற ஒரு கருத்தை நம்முடைய தலைமுறைகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய இலக்கியங்களை கொண்டிருக்கக்கூடிய மிக ஆழமான, மிக வளமான மொழி. அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். எது கிடைத்தாலும் வாசிப்பு என்பதை வந்து நாம விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து செழுமையாக இருக்காது. எனவே நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று என்னவென்றால், தயவு செஞ்சு எல்லோரும் வாசிப்போம், புத்தகங்களோடு வாழ்வோம், புத்தகங்களை வாழ்வாக்குவோம். எதிர்கால சந்ததியே நல்ல வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு சந்ததியாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம்.
அம்மா, இதுவரைக்கும் உங்களுடைய அந்த புத்தக பயணம், தங்கள் விரும்பி படித்த நூல்கள், மொழிபெயர்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட நூல்கள், குறிப்பா உங்களுடைய அந்த நூலினுடைய பார்வை எப்படி இருக்குது, சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்காக விருது பெற்ற தங்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
ரொம்ப நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உங்கள் அனைவரோடும் உரையாடுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக புதுகை பண்பலைக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை எழுத்து பணியில் தான் கடந்து வந்த பாதைகளை குறித்து நமக்கு பல தகவல்களை வழங்கிய முனைவர் பா விமலா அவர்களுக்கும், இவருடன் இணைந்து உரையாடிய புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும், புதுகை பண்பலையின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.